காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதனில் உங்களை எல்லாம் முத்தமிழ் சங்கத்தின் வானொலி வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் திருக்குறள் சிற்றினம் சேராமை அதிகாரத்திலிருந்து வருகிறது. முதல் குறள், மனத்தான் மாந்தர்க்கு உணர்ச்சி இனத்தான் இன்னான் எனப்படும் சொல். மக்களுக்கு இயற்கையான அறிவு அவரவர் மனதின் இயல்பிற்கு ஏற்றவாறு அமையும். இவன் இப்படிப்பட்டவன் என்று கூறப்படும் குற்று அவன் சேரும் இனத்தின் இயல்பிற்கு ஏற்றவாறு அமையும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்துல மற்றும் ஒரு குறள், மனத்துளது போல காட்டி ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு. ஒருவனது அறிவு அவனது மனதிலிருந்து இயற்கையாக தோன்றியது போல் தென்பட்டாலும் உண்மையில் அவனது அந்த அறிவு அவன் சேர்ந்த இனத்தின் வழி ஏற்பட்ட ஒன்றாகவே காணப்படும்.
மேலோ குரலும் கானரத்னம் அருள் இசை சித்தர் சாதனை சக்கரவர்த்தி பாரதிய இசைக்கணல் கான குரலும் பாடகர் திலகம் இசை சக்கரவர்த்தி இத்தனை பட்டங்கள் அனைத்தையும் டி எம் சவுந்தரராஜன் ஒருவரையே குறிக்கும். இன்று அவருக்கு மார்ச் 24 100வது பிறந்த நாள். சிவாஜி கணேசன், எம் ஜி ராமச்சந்திரன், என் டி ராமாராவ், ஜெமினி கணேசன், ராஜ்குமார், பிரேம் நசீர், நாகேஸ்வர ராவ், எஸ் எஸ் ராஜேந்திரன், ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், இப்படி முன்னணி கதாநாயகர்கள் அத்தனை பேருக்கும் கமல், ரஜினி, விஜயகாந்த் என அடுத்த தலைமுறை நடிகர்களுக்கும் டி எம் எஸ் பாடியிருக்கிறார். 60 வருடங்களுக்கு மேல் இசையுலகில் சக்கரவர்த்தியாக இருந்து 10,000 பாடல்களுக்கும் மேற்பட்ட சினிமா பாடல்களையும் 2,500 மேற்பட்ட பக்தி பாடல்களையும் அவர் பாடினார். இன்னைக்கும் முருகன் கோவிலில் கந்தனை உனை மறவேன், கற்சிலே என்றாலும் கற்பனை என்றாலும் என்ற பாடல் ஒலிக்காமல் கதவுகள் திறக்கப்படுவது கிடையாது. டிஎம்எஸ்ஸின் பூர்வீகம் மதுரை. ஆரம்ப காலத்தில் சின்ன கொண்ட சாரங்கபாணி பாகவதர், காரைக்குடி ராஜாமணி ஆகியோருடன் முறையாக கர்நாடக சங்கீதம் பயின்றார். தனது 23வது வயது முதல் கச்சேரிகள் செய்ய ஆரம்பித்தார். ஆனால் டிஎம்எஸ்ஸின் கனவு பாடகராவது அல்ல, நடிகராவது. படிக்கின்ற காலத்தில் நாடகங்களில் நடித்ததாக அவர் பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். அந்த காலத்தில் பாடிக்கொண்டே நடிக்க வேண்டும். தியாகராஜ பாகவதர் உட்பட அன்றைய நடிகர்களில் பெரும்பாலானவர்கள் சிறந்த பாடகர்களாகவும் இருந்தனர். பாட தெரியாதவர்கள் நடிக்க ஆரம்பித்ததுதான் டிஎம்எஸ் போன்றோர் சினிமாவில் நுழைய வழிவகுத்தது. மதுரையில் இயங்கி வந்த சினிமா கம்பெனிகளில் டிஎம்எஸ் நடிக்க வாய்ப்பு கேட்டிருக்கிறார். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் இருந்தபோது அங்குள்ளவர்களுடன் டிஎம்எஸ் பாடி காட்டுவார். அப்போது 1946 கிருஷ்ண விஜயம் படம் எடுத்துக்கொண்டிருந்தார்கள். அந்த படத்தில்தான் டிஎம்எஸ் தனது முதல் பாடலை பாடினார். ராதே நீ என்னை விட்டு ஓடாதடி என்ற புகழ்பெற்ற பாடல் உள்பட 5 பாடல்களை டிஎம்எஸ் அந்த படத்துக்காக பாடினார். 46 பாடினாலும் படம் வெளிவந்தது 50 தான். ஆரம்ப காலத்தில் டிஎம்எஸ் எம் கே தியாகராஜ பாகவதர் போன்றே பாட விரும்பினார். தன்னுடைய பாடலை கேட்டால் அது பாகவதர் பாடியது போல இருக்க வேண்டும் என்பதே அவரது விருப்பமாக இருந்தது. அவருடைய எதிரொலியாக அன்று நான் இருந்தேன் என டிஎம்எஸ் குறிப்பிட்டுள்ளார். அவர் பாடிய முதல் பாடலான ராதே என்னை விட்டு ஓடாதிரி ஏற்கனவே சிந்தாமணி படத்தில் பாகவதர் பாடியது. அதே பாடலை பாடச் சொன்னதும் டிஎம்எஸ் குஷியாகி விட்டார். அந்த பாடல் கேட்பதற்கு பாகவதர் பாடியது போன்றே மயக்கத்தை தரும். எந்த குரலுக்கும் தகுந்தபடி பாடுகிற திறமை டிஎம்எஸ்ஸுக்கு பிறவியிலேயே இருந்தது. அதனால்தான் சிவாஜி, எம்ஜிஆர் என யாருக்கு அவர் பாடினாலும் அது அந்த நடிகரே பாடியது போல தோன்றும். அது டிஎம்எஸ்ஸுக்கு பிறவியிலேயே அமைந்த வரம். டிஎம்எஸ்ஸை அசைக்க முடியாத ஜாம்பவானாக்கிய படம் தூக்கு தூக்கி. சிவாஜி கணேசன் நடித்தது. ஆர் எம் கிருஷ்ணசுவாமி இயக்கிய இந்த படத்தை அருணா ஃபிலிம்ஸ் ராதாகிருஷ்ணன் தயாரித்திருந்தார். ஜி ராமநாதன் இசை. இந்த படத்தின் அனைத்து பாடல்களையும் அப்போதைய பிரபல பாடகர் சி எஸ் ஜெயராமன் பாடுவதாக இருந்தது. அவர் கேட்ட பணம் அதிகமாக இருக்க அவருக்கு பதில் டிஎம்எஸ்ஸை வைத்து பாடல்களை பதிவு செய்வது என முடிவு செய்தனர். இதை கேள்விப்பட்டதும் சிவாஜி கணேசன் சி எஸ் ஜெயராமனே பாடட்டும், அவர் நல்ல பாடகராயிட்டே என்று கூறியிருக்கிறார். சிவாஜி சொல்வதை மற்றவர்களால் தட்டவும் முடியாது. டிஎம்எஸ்ஸுக்கே இந்த படத்தை விட்டால் மீண்டும் மதுரைக்கே போய் கச்சேரிகளில் பாடி பிழைக்க வேண்டிய நிலை. அவர் சிவாஜியை சந்தித்து, நான் ஒரே ஒரு பாட்டு பாடுறேன், கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பாடலை என்று ஒரு பாடலை பாடியிருக்கிறார். சிவாஜிக்கு பிடித்து போக எல்லா பாடல்களையும் டிஎம்எஸ்ஸே பாடட்டும் என்று சொல்ல அனைத்து பாடல்களையும் அவர் பாடினார். அதன் பிறகு டிஎம்எஸ் என்ற ஆளுமை இல்லாமல் எந்த நல்ல பாடலும் இல்லை என்ற நிலை உருவானது. பாகவதரை போல நடிகராக வேண்டும் என்பதே டிஎம்எஸ்ஸின் ஆசையாக இருந்தது. சிறந்த குரல் வளம் இருப்பவர்களே அன்று கொண்டாடப்படும் நடிகர்களாக இருந்தனர். நடிகராக முடியாத வருத்தத்தில் தன்னுடைய குரலை மற்றவர்கள் பயன்படுத்தி பெரிய ஆளானார்கள் என்று அடிக்கடி குறைப்பட்டுக் கொள்வார். இதுவே அவருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே மனக்கசப்பு ஏற்பட காரணமாக அமைந்தது. டிஎம்எஸ் அருணகிரிநாதர், பட்டினத்தார், தேவகி, கல்லும் கனியாகும் உட்பட சில படங்களில் நடிக்கவும் செய்துள்ளார். இதில் கல்லும் கனியாகும் அவரே தயாரித்தது. முத்துராமன் நடித்த பலப்பரீட்சை படத்துக்கு அவர் இசையமைத்துள்ளார். மறைந்த ஜெயலலிதாவுடன் இணைந்து அன்பை தேடி படத்தில் வரும் சந்திரமண்டலத்தில் பாடலையும், சூரியகாந்தி படத்தில் ஓ மெரி தில்ரூபா பாடலையும் பாடியுள்ளார். 2005 உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக பி சுசீலாவுடன் டிஎம்எஸ் இணைந்து பாடினார். அதுவே அவர் பாடிய கடைசி பாடலாகும். டிஎம்எஸ்இன் சினிமா பங்களிப்புக்கு எந்த விதத்திலும் குறைந்ததல்ல அவரது பக்தி பாடல்களின் பங்களிப்பு. சுமார் 2500 பாடல்களை அவர் பாடியிருக்கின்றார்.
இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில அந்த செவத்தை தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போனை போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau Branch, 57M, Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
Mortgage Masters Limited. அன்பான எம் தமிழர்களே, உங்களுக்கான சொந்த வீட்டை வாங்கிவிட்டீர்களா? தயக்கம் வேண்டாம், உடனடியாக நாடுங்கள். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட். குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் பெற்றிடவும், குறைந்த செலவிலான இன்சூரன்ஸ் கிடைக்கவும், இலவச சேவைக்கு நியூசிலாந்தில் சுமார் 32 வருடகால அனுபவத்தினை பெற்ற திரு நாதன் சுவாமிநாதன். மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட், இலக்கம் 619 டொமினியன் ரோட் பல்மோரல் அட்லாண்டா. மோட்கேஜ் மாஸ்டர்ஸ் லிமிடெட்.
இது கதை அல்ல, நிஜம். தாம்பத்தியம் அப்படின்னா என்னன்றதை மிக அற்புதமாக சொல்லியிருக்காங்க. முருகேசனுக்கு காலை 5 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. இது அவரோட 78 வருஷ பழக்கம். மெதுவாக எழுந்து வாசல் கதவை திறந்து வெளிவாசலுக்கு வந்தார். பக்கத்து வீடுகளில் எல்லாம் பெருக்கி தெளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. லட்சுமி பக்கத்தில் நின்றுட்டு, ஏனுங்க ஒரு பக்கெட் தண்ணீர் கொண்டு வர முடியுமான்னு கேட்குற மாதிரியே இருந்தது. அவள் போடும் புள்ளி வைத்த கலர் கோலம் அவர் மனதில் வந்து மறைந்தது. துக்கம் குடலை புரட்டியது. ஆண்கள் அழக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, ஆணும் அழத்தான் செய்கிறான். வாழ்வில் 2 முறை, ஒன்று தாயை இழக்கும் போது, 2வதா தாரத்தை இழக்கும் போது. 6:00 ஆயிடுச்சு. மகனும் மருமகளும் தூங்குறாங்க போல. பெட்ரூம் கதவு இன்னும் திறந்த பாடல்ல. 1 நிமிஷம் ஒரு மனக்குதிரை பின்னோக்கியது. லட்சுமி 5:25 ஆச்சு, இன்னும் காப்பி ரெடி ஆகலையான்னு கேட்டா, 1 நிமிஷம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஆவி பறக்கும் காஃபி டம்ளரோட ஆஜராயிடுவா. 7:30 தொட்டது. வயிற்று பசியின் வாயின் எல்லை வரை வந்து நின்றது. அப்பாடா, ஒரு வழியா பெட்ரூம் கதவு திறந்து பையனும் மருமகளும் வெளியில் வர, இன்னும் 5 நிமிஷத்துல காப்பி வந்துரும்னு இவர் நினைக்க, மருமகள் தந்தி பேப்பரை கையில் எடுத்து படிக்க ஆரம்பித்தாள். 10 நிமிடத்தில் அவள் இடத்தை விட்டு எழுந்திருக்க அவர் காப்பி குடிக்க தயாரானார். அவருக்கு இந்த காலை காப்பி குடிப்பது என்பது அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம். பொண்டாட்டி போனா அவ கூட பசி விருப்பம் ருசி எல்லாமா போயிருது. சற்று நேரத்தில் மருமகள் ஒரு கப்பில் ப்ரௌனும் இல்லாம காப்பி கலரும் இல்லாம ஒரு திரவத்தை கொண்டு வர, அம்மா எனக்கு காப்பி டவரா டம்ளர்ல குடிச்சு பழக்கம்னு சொல்ல, அதற்கு அவள் இன்றிலிருந்து நம்ம வீட்டில் நோ காப்பி மாமா, டீ தான் என்று சொல்ல அவர் மனம் மிகவும் வலித்தது. மணக்க மணக்க கும்பகோணம் டிகிரி காப்பியுடன் லட்சுமி கண்ணெதிரே வந்து மறைந்தாள். பையன் அப்பா முகத்தை பார்த்தான். 8 மணியானா லட்சுமி டைனிங் டேபிளில் டிஃபன் வச்சிடுவா. 9 மணியாச்சு, இன்னும் எதுவும் டேபிளுக்கு வரல. கொஞ்ச நேரத்தில் மருமக வந்து, மாமா இனிமே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் தனித்தனியாக பண்ண போகிறதில்ல, பிரெஞ்சு, அதாவது 11:30 மணிக்கு லன்ச் சாப்பிட்லாம் என்றாள். 78 வயது பிரேக்ஃபாஸ்ட் பழக்கம். 2வது முறையாக மனம் வலித்தது. பையன் நிமிர்ந்து அப்பாவை பார்த்தான். இரவு டின்னர் லட்சுமி இருக்கும்போது விதவிதமாக பண்ணுவாள். வேலைக்கு போகும் மகனும் மருமகளும் இரவு தான் ரசித்து சாப்பிடுவார்கள் என்று. சரி, ராத்திரிக்கு என்ன பண்ணுறான் பார்க்கலாம் என்று நினைக்க, என்னங்க நீங்கள் கடத்தெருவுக்கு போகும்போது அந்த நார்த் இந்தியன் கடையில் 12 சப்பாத்தி வாங்கிக்கோங்க, தால் தருவான் தொட்டுக்க, நைட்டுக்கு சாப்பிட்லான்னு சொல்ல. மகன் 3வது முறையாக அப்பாவை நிமிர்ந்து பார்த்தான். அப்பாவின் கோபம் இயலாமை எல்லாம் புரிந்தது. அப்பா, நான் கடை தெரு போறேன், நீங்க வர்றீங்களான்னு கேட்க இவருக்கு பையன் தன்னுடன் ஏதோ பேச விரும்புவது தெரிந்தது. இருவரும் கடை தெரு கிளம்பினார்கள். கோவில் அருகே வந்ததும், அப்பா இங்க உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா, காலையிலேருந்து உங்க முகத்தை பாக்குறேன், அதுல இருக்கக்கூடிய வலி எனக்கு புரியுது. அம்மா போயே 16 நாளைக்குள்ள உங்க வாய்க்கு ருசியானதெல்லாம் அவளோட போயிட்டுது அப்பா. நீங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டு வரும்போது அம்மாவுக்கு 18 வயசு, உங்களுக்கு 23 வயசுன்னு சொல்லுவீங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துட்டது கூட கிடையாது. இருந்தும் உங்க ரெண்டு பேருக்கும் இடையே அருமையான புரிதல் இருந்தது. அதனால அம்மா ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஏற்ப தன்னை மாத்திக்கிட்டாங்க. ஒரு ஒரு நிமிஷமும் உங்க முகம் பார்த்து உங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்க. அப்படி பண்ண அம்மாவை கூட நீங்க, நான் உன் கணவன், எப்பவும் நான் சொல்றதுதான் செய்யணுங்கிற மாதிரி விரட்டுவீங்க. அப்படி நீங்க விரட்டினா கூட அம்மா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து உங்க சந்தோஷம்தான் அவ சந்தோஷம் வாழ்ந்தாப்பா. நீங்க அம்மாவை திட்டினது போல இத்தனை வருஷ தாம்பத்தியத்துல நான் ஒரு முறை திட்டி இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என் திருமண உறவு அன்னைக்கோட முடிஞ்சு போயிருக்கும். உங்களுடையது ஒரு இனிமையான தாம்பத்தியம். ஈகோ, அலட்டல், எதிர்ப்பு, எதிர்பார்ப்பு எதுவும் இல்லாத ஒரு அருமையான தாம்பத்தியம். இப்ப நானும் உங்க மருமகளும் கல்யாணங்கிற பந்தத்துல இணைந்திருக்கோம். என்ன பொறுத்தவரை அம்மை மிதித்து அருந்ததி பார்த்து நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் என்று சொல்லும் ஆணாக நானும், உன்னை விட்டு எந்த ஜென்மத்திலும் பிரிய மாட்டேன் என்று சொல்லும் பெண்ணாக அவளும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு திருமணத்தின் புரிதல். ஆனால் எங்கள் திருமணம் அப்படிப்பட்டது இல்லை. விழுந்து எழுந்தால் எங்களுக்குள் ஒரு ஈகோ கிளாஷ். 100,000 சம்பளம் வாங்குற அவ இவனுக்கு நான் என்ன அடிமையான்னு நினைக்கிறதும், சம்பாதிக்கிற திமுறோட இவ பேசுறா பார்த்தியான்னு என்னோட நினப்பும். கல்யாணமான இந்த 25 வருஷத்துல துளி கூட மாறல. நாங்கள் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் டெய்லி கத்தி மேலதான் நடந்துகிட்டு இருக்கோம். எனக்கு வயசு 55, அவளுக்கு 50 வயசு. இதுக்கப்புறம் பிரிவுன்றதெல்லாம் அசிங்கம். அட்லீஸ்ட் உங்க பேரன் வருணுக்காகவாது நாங்க அட்ஜஸ்ட் செஞ்சுட்டு தான் போனோம். அவகிட்ட நீங்க போய் கேட்டாலும் அவளும் இதையே தான் சொல்லுவா. எங்கள் தாம்பத்தியம் என்பது உங்களோடது போல இல்லை. எனக்கு 29 வயசுல திருமணம், அவளுக்கு அப்ப 24. நாங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட பின் தான் திருமணம் என்று சொல்லி 8 மாசம் பழகினோம். அந்த 8 மாசத்தில் எல்லாமே மேட் ஃபார் ஈச்சியதராகத்தான் இருந்தது. தாலி என்ற மஞ்சள் கயிற்றை அவள் கழுத்தில் கட்டியவுடன் இவள் என்னவள், என் எந்த முடிவும் அவ்வளவு ஈஸியாக அவளால் தனியாக எடுக்க முடியாது. நாம தான் அவள் வாழ்க்கையின் முக்கியமான ஒருவன் என்று, என்னை மீறி எதுவும் செய்ய முடியாது என்ற ஆண் திமிரி எனக்கும், ஐயோ இத்தனை டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனா, என்ன செய்ய, தாலி கட்டிக்கிட்டேன், ஏதாவது தவறான முடிவெடுத்தால் தன் பெற்றோருக்கும் சுற்றி உள்ள உறவினருக்கும் பதில் சொல்ல வேண்டுமே என்ற பயம் அவளுக்கும். இப்போது சொல்ல போனால் ஒற்றுமையான தாம்பத்தியம் என்னும் ஓர் அழகான நாடகத்தை நாங்கள் இருவரும் ஊரார் மெச்ச நடித்துக் கொண்டிருக்கின்றோம். இதைத்தான் கத்தி மேல நடக்கிற மாதிரின்னு சொன்னேன். இதுதான்ப்பா இன்றைய தாம்பத்தியம். அப்பா, உங்களுடைய பசி ருசி எல்லாம் அம்மா உட போச்சு. அதனால நீங்களும் என்ன மாதிரி கிடைக்கிற நேரத்துல கிடைச்சிக்கிறத சாப்பிட்டு வாழ பழகிக்கங்க. வாங்க, நேரம் ஆகுது, போலாம் என்ன. அவன் கையை இறுக பற்றி, உண்மையிலேயே எங்கள் ஜென்ரேஷன் குடித்து வைத்தவர்கள். அருமையான மனைவி, மகன், தாத்தா, பாட்டி, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொண்ட அழகான குடும்பம், கடவுள் கொடுத்த வரம். நீ வாழ்ற வாழ்க்கைய நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்களை எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்கு. இனி நான் என்னை மாத்திக்கிறேன், கவலைப்படாத, என்னால உன் குடும்பத்துல பிரச்சனை வராது, நிம்மதியா இரு அப்படின்னார். இதுதான் வாழ்க்கையின் யதார்த்தம். வாழ்க்கை வாழத்தானே, கணவன் மனைவிக்குள்ள நீயா நானும் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை நிச்சயமாக நரகமாகத்தான் இருக்கும். நீயும் நானும் என்று வாழ்ந்தால் மட்டும்தான் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கை சொர்க்கமாகும். ஒரு ஆண் தன்னுடைய கடைசி காலத்தில் இழக்க கூடாத மிகப்பெரிய சொத்து அவருடைய மனைவி மட்டும்.
மாங்கல்யம் பவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். மாங்கல்யம் பவழும் மகராசி வதனம், மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம். எடுத்தாலும் என்ன ஏழு பிறவி, நீதானே கண்ணே எனக்கேற்ற மனைவி. ஆனந்தம் விளையாடும் வீடு, நான்கு ஆங்கில்கள் ஒன்றான கூடு. இரு ஆனந்தம் விளையாடும் வீடு.
தாயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே, எது வந்த போதும் சுமை தாங்கி நீயே.
பிரச்சனைக்கு இரண்டே காரணம்தான். ஒன்று யோசிக்காமல் செயல்படுவது, இன்னொன்று செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. ஒரு பிரச்சனைக்கு எவ்வளவு யோசித்தாலும் கிடைக்காத தீர்வு அதை பற்றி யோசிப்பதை நிறுத்தியவுடன் கிடைத்துவிடும். சற்று பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும் பொழுது நீங்கள் அதிகரித்துக் கொள்ள வேண்டியது கோபத்தை அல்ல, நிதானத்தை. எல்லாம் சரியாகிவிடும் என்ற மந்திர சொல் உங்கள் மூளைக்குள் இருக்கட்டும் என்கின்ற ஸ்ரீசாமி அவர்கள் வரிகளுடன் இந்த வார நிகழ்ச்சியில் திரைப்பட பாடகர் ஐயா திரு டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய நூற்றாண்டை போற்றும் விதமாக அவர் பற்றிய நல்ல தகவல்களை உயிர்ப்புடன் நம்முடன் பகிர்ந்து கொண்ட திருமதி அன்னபூரணி கல்யாணசுந்தரம் அவர்களுக்கு முத்தமிழ் சங்கத்தின் வானொலி சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த வாரம் அவர் வழங்கும் தெரிந்த பாடல், தெரியாத தகவல் மற்றும் அதைத் தொடர்ந்து வரும் பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். இதோ அன்னபூரணி நிகழ்ச்சியினை தொடர்கின்றார்.
தெரிந்த பாடல், தெரியாத தகவல் பகுதியில் அவருடைய அற்புதமான பாடல் ஒன்று இன்று ஒலிபரப்பாக போகின்றது. பலே பாண்டியா படத்தில் நீயே உனக்கு என்றும் நிகரானவன் என்ற அருமையான பாடல். இந்த முதல் வரியே எத்தனை பேருக்கு பொருத்தமா இருக்கும் தெரியுமா? இந்த பாடல் வரிகள் எழுதிய கண்ணதாசனுக்கு, இந்த அற்புதமான பாடலை பாடிய டிஎம்எஸ் ஐயாவுக்கும் திருச்சி லோகநாதன் அவர்களுக்கும், இந்த பாடலுக்கு பெரிய இசைக்கருவிகளை எல்லாம் பயன்படுத்தாம கடம் ஒன்று மட்டுமே வச்சு இந்த பாடல் முழுதும் கோலோச்சிய இசையமைப்பாளர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களுக்கும், இந்த பாடலில் நடித்த அத்தனை ஜாம்பவான்களுக்கும், நடிகவேள் எம் ஆர் ராதாவுக்கும், சிவாஜி கணேசனுக்கும், பாலாஜிக்கும், தனது வெட்கத்தால மறைஞ்சு நின்று அற்புதமான முகபாவங்கள் கொடுக்கும் தேவிகா அம்மாவுக்கும், அத்தனை பேருக்கும் இந்த முதல் வரி மிக பொருத்தமாக இருக்கும். இந்த பாடல் இந்த பாடல் மட்டும் இல்ல, இந்த படம் தயாரிக்க அந்த தயாரிப்பு கம்பெனி எடுத்துக்கொண்ட நாட்கள் எவ்வளவு தெரியுமா? வெறும் 15 நாட்களில் இந்த படம் நிறைவு பெற்றது. 15 நாட்களில் எடுக்கப்பட்ட படம் பல ஓராண்டுக்கு மேற்பட்டு தியேட்டர்களில் ஓடு ஓடென்று ஓடி புகழையும் பணத்தையும் சம்பாதித்து கொடுத்தது. இந்த பாடலை நிறைய முறை நீங்க கேட்டிருப்பீங்க. இப்ப வரக்கூடிய இந்த சூப்பர் சிங்கர் மாதிரியான நிகழ்ச்சியில போட்டி பாடல்னா குழந்தைங்க இந்த பாட்டை எடுக்காம இருக்கிறது கிடையாது. ஆனா இதை யூடியூப்ல போய் பாருங்க, எம் ஆர் ராதாவும் சிவாஜியும் பாலாஜியுடைய நடிப்பும் அளவிட முடியாத அளவுக்கு அற்புதமா இருக்கும். ஒரு பத்திரிகை பேட்டியில சிவாஜி சொல்லியிருக்காரு, ஒரு ஃப்ரேம்ல என்னோட முகமும் எம் ஆர் ராதாவோட அண்ணனோட முகமும் பக்கத்துல பக்கத்துல வந்தா நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும், அவரு அந்த சீனை தூக்கி சாப்பிட்டு போயிடுவாருன்னு. அவரை பெருமைப்படுத்துறதுக்காக சொன்னது கிடையாது. உண்மையிலேயே எம் ஆர் ராதாவின் நடிப்பு பிரமாதமா இருக்கும். இதுவரைக்கும் நீங்க பார்க்காதவங்க யூடியூப்ல இருக்கு, இந்த பாடலை கண்டிப்பா போட்டு பாருங்க. இன்று உங்கள் காதுகளுக்கு இனிமையாக பலே பாண்டியா படத்திலிருந்து கேட்டு மகிழுங்கள் டிஎம்எஸ் நினைவாக.
நீயே உனக்கு என்றும் நிகரானவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன், அன்றின் நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன், நீயே உனக்கு என்றும் நிகரானவன். நிழல் போல் குழல் வளர்த்த தாயாகி வந்தவன் நீயே உனக்கை என்று நிகரானவன்
ஏய் நாய் 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 ஏய் நாய்